வணக்கம், நான் பத்மினி அருகந்த். இந்த பதிவின் தலைப்பு அரசியல், அதாவது மத அரசியல், இன அரசியல். அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். மத அரசியல் என்று எடுத்தால், மத அரசியல் இந்தியாவில் இப்பொழுது மத்திய அரசு தனது ஆதிக்கத்தை எப்படி பிற மதம் சார்ந்தவர்களிடம் எப்படி அவர்கள் செலுத்துகிறார்கள் என்று மத்திய அரசு, அதாவது பிஜேபி நிலைமை தெரிந்ததுதான். அகில இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் அறிந்த விஷயம். மத அரசியல் என்று வந்துவிட்டால், தன்னுடைய மதம் தான் எது என்று அவர்கள் கருதி அதை அரசியல் ஆயுதமாக உபயோகித்து மற்ற ஜனங்கள், அவர்களின் மதம் வேறு மதமாக இருந்தாலும், அதை அவர்கள் மீது தன்னுடைய அரசியலின் மத கொள்கை அதை அவர்கள் மற்ற மத வழிபாடு, மற்ற மத வழியை சேர்ந்தவர்களிடம், சார்ந்தவர்களிடம் அதை தன் ஆதிக்கமாக செலுத்தி நடந்த அட்டகாசம், நடந்த கொடுமைகள்லாம் தெரிந்த விஷயம்தான். அதாவது ஜெய் ஸ்ரீராம் சொல்லலைன்னா உன்னை நாங்கள் வெளுத்து கட்டி உன்னை எப்படி இம்சப்படுத்துவோம் சொல்லிட்டு நடு தெருவில், நடு அதாவது பொது சாலையில், பொது தளத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்தாச்சு. அதனால் அதை மூடி மறைக்க முடியாது. மத அரசியல்னு சொல்லிட்டு வந்தப்போ மதம் பிடித்த யானையை கூட அடக்கி விடலாம். இந்த மத அரசியல் அப்படி ஒரு மதவெறி பிடித்து மற்ற மதங்களை சார்ந்தவர்கள், அது முஸ்லீம் மற்றும் இல்லை, கிறிஸ்டியன்ஸு, அதோடைய பௌத்த மதங்கள், அவர்களை சார்ந்தவர்கள் கூட பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். அதாவது ஈஸ்ட் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அஸ்ஸாம், ஒரிசா, மணிப்பூர், இந்த இடத்துலலாம் வந்து நிறையா வன்முறைகள்லாம் நடந்து கொண்டு தான் வருகிறது. அதுவும் இந்த பிஜேபி மத்திய அரசு ஆட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இந்நாள் வரை அது இன்னும் அதிகமாகி முத்தி போய் தான் இருக்கிறது. அதில் மாறு கருத்து இருக்க முடியாது, மாறு கருத்து இல்லை. அப்படி இருக்கும் இந்த நிலைமை, மத அரசியல் ஒரு பக்கம் தலை விரித்து ஆடுகிறது, அது மதம் பிடித்து ஆடுகிறது என்று தான் சொல்வேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த இனம் அரசியல், அதுவும் மத்திய அரசு பொறுப்பாக இருந்தாலும், அதாவது தனது சட்டத்தில் தனது உரிமைன்னு சொல்லிட்டு வரும்போது எந்தெந்த மாநிலங்கள் மேல் இவர்கள் அதிகாரம் செலுத்தி இவர்களுடைய கட்சி, இவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை அவர்கள் மக்கள் மீது செலுத்துகிறார்கள், அதுவும் தெரிந்த விஷயம்தான். எத்தனையோ சம்பவங்கள், ரொம்ப அநாகரிகமான ஒரு, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக, ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்து கொண்ட விஷயமெல்லாம் எல்லாமே வெளியில் வந்திருக்கிறது. இவர்கள் எவ்வளவு மூடி மறைத்தாலும் அது வெளியில் வரத்தான் செய்கிறது. மக்களும் பார்த்திருக்கிறார்கள், உலகமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் மத அரசியல் அந்த மாதிரி ஒரு தோரணை, அந்த மாதிரி ஒரு பாவனையில் அமைந்திருக்கிறது. இன்னொரு இன அரசியல் என்று சொல்லி, அதுவும் நான் இப்போ சொன்ன மாதிரி இனம் அரசியல், ஒவ்வொரு யாராவது ஒரு சில ஆர் பல சில பல இனங்களை குறிவைத்து அவர்களை கேவலப்படுத்தி, இல்லாவிட்டால் அவர்களுக்கு சகல உரிமை எதுவும் கொடுக்காமல் அவர்களை பாரபட்சத்தோடு பார்க்கிறதும் அவர்களுக்கு ஒரு வகையில் நாட்டின் மற்ற குடிமக்கள் போல் பார்க்காமல் அவர்களை தனிப்பட்ட முறையில், அதாவது ரொம்ப தாழ்ந்த தரத்தில்தான் அரசியல், அந்த மாதிரி அந்த வகையான அரசியல் அவர்களை நடத்துவது, அதுவும் சராசரி என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியலில் தமிழ்நாடு என்று சொல்ல வந்தால், தமிழ்நாட்டில் வந்து அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்று தன்னுடைய கட்சியின் ஒரு ஒற்றுமையான குரல் என்று எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவர்கள் ஒத்துழைப்பது எந்த விஷயம் என்றால் ஹிந்தி, அதாவது ஹிந்தி மொழி என்று சொன்னால் அவர்கள் ஹிந்தியை எதிர்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற அதே நினைப்பில், அதே நோக்கத்தில், அதுவும் அந்த எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இதில் மாத்திரம் வந்து கட்சிகள்லாம் வந்து எந்த கட்சி எடுத்தாலும் அது டிஎம்கேன்னு சொல்லிட்டா சொல்லவே வேண்டாம், ஏடிஎம்கே, டிஎம்கே, என்னென்னமோ எம்டிஎம்கே, எத்தனையோ வகைராக்கள் இருக்கிறது. அதுவும் செடி கூட அவ்வளோ சீக்கிரம் முளைக்காது, இந்த கட்சிகள் முளைக்கிறது ஒரு மாநிலத்திலே இவ்வளோ கட்சிகள்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் இந்த அரசியல் நிலவரம், ஹிந்தி என்று சொல்ல வந்தால் ஹிந்தி மொழியை எதிர்த்து எப்படி நம்ம ஒற்றுமை காண்பிக்கலாம். அதோடு வந்து அவர்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஹிந்தியை எதிர்த்தால் நம்ம வந்து மக்களிடமிருந்து நல்ல ஆதரவும் ஒரு உற்சாகத்தோடு மக்கள் நம்மளை ஆதரிப்பார்கள் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது கட்சிகளிடம், அதாவது ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி. ஆனால் எதை மறந்து விடுகிறார்கள் என்றால், இதெல்லாம் வந்து ஒரு வெளி தோற்றம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆளும் கட்சி இப்பொழுது தமிழ்நாட்டில் டிஎம்கே என்று இருந்தாலும், ஆளும் கட்சிக்கு மத்திய அரசு, அதாவது பிஜேபி, பெயருக்கு தான் வந்து கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு அரசியல் வரலாறுன்னு என்று பார்த்தாலுமே, டிஎம்கே வந்து காங்கிரஸோடு சேர்ந்ததும் மற்ற கட்சிகள் வந்து காங்கிரஸ்க்கு எது எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோ, அது முன்னாள் ஜனதா பார்ட்டின்னு இருந்தது, அதுக்கப்புறம் பிஜேபி ஆனது, அந்த கட்சியோட அவர்கள் கூட்டணி வைத்து கொண்டாலும், எப்படி ஏடிஎம்கே மத்திய அரசு பிஜேபியோட பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த வர்க்கத்தை அவர்கள் நியமித்திருக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த வர்க்கத்தில் அவர்களை சேர்த்து விட்டாலும், டிஎம்கே வந்து காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸோட தான் அவர்கள் எப்பொழுதும் வந்து காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து தான் தேர்தல், அதாவது பொது தேர்தல் நடக்கும் பொழுது வந்து அது வந்து காங்கிரஸோட தான் டிஎம்கேக்கு கூட்டணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்த ஒரு பாரம்பரியமும் இருக்குது. ஆனால் கட்சின்னு சொல்லிட்டு வந்தால் அரசியல்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், கூடு விட்டு கூடு பாயிறதும் மேடை விட்டு மேடை தாவுறதும் சகஜம்தான். அது யார் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது அந்த ஹிந்தி மொழி என்று சொல்லும் பொழுது, ஹிந்தியை திணிக்காதே, ஹிந்தியை திணிக்காதே ஒரே கோஷம் போடும் வேஷம், அதாவது அரசியல் கட்சிகளின் வேஷம், இது வேஷம் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹிந்தியை திணிக்காதேன்னு சொல்லிட்டு வெளியில் மக்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த அரசியல் கூப்பாடு, அரசியல் கோஷம், பின்னாடி என்ன பண்ணுறாங்க பார்க்க போனால், வந்து மத்திய அரசுன்னு சொல்லும் போது பிஜேபியோட அது ஏ டீமாக இருந்தாலும் சரி, பி டீமாக இருந்தாலும் சரி, சி டீமாக இருந்தாலும் சரி, என்ன டீமாக இருந்தாலும் சரி, பிஜேபி வந்து எப்படி அரசியல் அவங்களுடைய பகடம் எப்படி அவர்கள் விளையாடுகிறார்கள் என்றால், அவர்கள் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயார். அது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து வேறு இருக்குது. அதாவது எல்லாரும் பார்க்கும்படி வெளிப்படையாகவே அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்களா, எப்படி அவர்கள் அதிமுகன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியினரை அது எப்படி பிளவுபடுத்தினாலும் அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுப்பது போலவும், அதே பக்கத்தில் டிஎம்கே ஆட்சியில் உள்ள டிஎம்கேக்கு எப்படி கொல்லைப்புறமாக ஆதரவு கொடுத்து அவர்கள் குடியரசு என்ற வாரிசு அரசியலை நடத்தியும் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அதை நீங்கள் நடத்துங்கள் என்று கொல்லைப்புறமாக அப்படியே அனுமதி கொடுக்கும் மத்திய அரசு, அதாவது பிஜேபி மத்திய அரசு, அவர்கள் எல்லா வகையிலையும் பார்த்தால் தனக்கு எப்படி சாதகமாக இருக்கணுமோ அப்படிதான் அது அரசியலோட வித்தையே. அதான் அரசியல் சொல்லி பார்த்தா அவங்களுடைய மூல எது அவங்களுக்கு ஆதாரமோ, எது அவங்களுக்கு சாதகமோ, மூல சாதகம் எது இருக்கோ, எது அவங்களுக்கு லாபமோ, அதை தான் அவங்க கடைபிடிக்கிறது. அதனால் இவர்கள் விதிவிலக்கு கிடையாது என்று சொன்னாலும், பிஜேபி வந்து எப்பொழுதுமே வந்து 10 மடங்கு எதது எதிர்மறை எதிர் எதிராக இருக்கிறதோ அதுக்கு 10 என்ன பல மடங்கு அவர்கள் அதில் மீறி செல்வது தான் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சரித்திரம். அதுவும் இப்பொழுது இருக்கிற பிரதமர், 3வது முறை தன்னைத்தானே பிரதமர் ஆக்கி கொண்ட பிரதமர், அவருக்கு இது வந்து ரொம்ப சுலபமான காரியம். அதில் தான் அவர்கள் 24 மணி நேரம், 365 நாள்னு சொல்லிட்டு இருந்தால், அதுக்கு மேலே நாட்கள் இயற்கையினால் கொடுக்கப்பட்டால் அதையும் இவர் உபயோகிக்க தயங்க மாட்டார். அப்படி இருக்கும் பிரதமர் தனக்காக தான் எப்படி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து எப்படி நம்ம எந்தெந்த மாநிலத்தில் எப்படி எப்படி நம்ம கலைச்சு கூட்டை கலைத்து அதை பாகம் பிரித்து அவர்களை எப்படி சின்ன பின்னமாக ஆக்கும் திறமையும் பெற்றவர் இவர். மகாராஷ்டிரா ஒரு நல்ல உதாரணம். அப்படி எல்லாம் செய்யும் இந்த மத்திய அரசு. தமிழ்நாடுன்னு சொல்லி வந்தப்போ இந்த ஹிந்தி என்ற விஷயத்தை ஏன் வந்து பெரிதுபடுத்த வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்தி வந்து ஒரு மொழி, வடநாட்டில் பேசப்படும் மொழி ஆக இருந்தாலும் பொதுவாக கருதினால் ஹிந்தி பெரும்பாலும் வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கில் கூட வந்து கர்நாடகாவில் ஹிந்தி பல பேருக்கு தெரியும். ஹிந்தி அவங்க நல்லா பேசுகிறதும் கற்றுக்கிறதும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை, அவங்க வந்து அதை எதிர்க்கவும் கிடையாது. அதனால் கர்நாடகா கூட வந்து இந்த வடக்கு மேற்கு கிழக்கோடு தான் சேர்க்கப்படும். அப்படியே ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா ஏன் தமிழ்நாடு மாத்திரம் ஏன் விதிவிலக்காக இருக்க வேண்டும்? அதுவும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா கூட சொல்லப்போனால் அவங்களுக்கு கூட அவ்வளவு ஒன்றும் பெரிய ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மொழியாக, ஹிந்தி மொழியை எதற்காக இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை எதற்காக பெரிதுபடுத்த வேண்டும் என்பது தான் கேள்வி. அப்படி வரும் பொழுது ஹிந்தி ஏன் மொழியை தன்னுடைய அரசியலின் யுத்த விஷயமாக, அதாவது மகத்தான விஷயமாக எடுத்துக்கொண்டு மற்ற எந்தெந்த முக்கியமான இதை விட ரொம்ப மக்களுக்கு வேண்டிய, மக்களை சார்ந்த எந்த எத்தனையோ பல விஷயங்கள் அதில் நான் விவரமாக பதிவு செய்த ஊழல், அரசியலின் ஊழல், அரசியலின் வாரிசு ஆட்சி அப்படியெல்லாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் வந்து மக்களை நேரடியாக ரொம்ப பலமாக பாதிப்பது வந்து இந்த அரசியலின் ஊழல், அரசியல் குடியரசு என்ற பெயரில் வாரிசு அரசியல், அப்புறம் எந்த விதமாக அவர்கள் தேர்தல் நடத்தும் முறைகள், அப்புறம் எப்படி மக்களை ஏமாற்றியே பிழைக்கும் அரசியல், வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பத்தினரே ஆட்சியில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரிவதும் வெளியில் போய் தன்னுடைய மக்களோட சொத்தெல்லாம் வெளியில் போய் அயல்நாடுகளில் அதை மறைத்து வைத்து எப்படி இவர்கள் ஆட்சி செய்து கொண்டே வருகிறார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு ஹிந்தி மொழியை திணிக்காதே, ஹிந்தி மொழியை திணிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு மக்களின் கவனத்தை திசை திருப்புவதாகும். அதனால் அதுவும் வந்து அரசியல் வந்து எப்படா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சால்ஜாப்பு, ஒரு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்கணும், எந்த விஷயத்துக்கு அவங்களால் திக்கு முக்காடுறாங்களோ, அவங்களால் எதுவும் பதில் கொடுக்காதபடி உட்காரவும் முடியாமல் எழுந்திருக்கவும் முடியாமல் அந்த மாதிரி சங்கடமான நிலைமையில் இருந்தால் எப்படி மக்களோட கவனத்தை எப்படி நம்ம திசை மாற்றணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஹிந்தியை கொண்டு வந்து ஹிந்தி மொழியை ஒரு பெரிய பெரிதாக்குறது. நான் ஒன்று மாத்திரம் நினச்ச கவனமாக இந்த அரசியலுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். அது என்னென்னா, எப்படி நீங்கள் வந்து ஹிந்தியை திணிக்காதே என்று எதிர்ப்பு இருக்கோ, அது வசனகர்த்தாவை கொண்டு வரீங்களோ இல்லாட்டினா திரையுலகத்திலிருந்து யாரை வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கொண்டு வந்து ஹிந்தி எதிர்ப்பை பற்றி புரட்சி செய்தாலும், இதே கட்சி இதே ஆட்சிகள் என்ன தெரிய வேண்டும் என்றால், எப்படி வந்து எங்கள் விருப்பத்தை எதிர்த்து எங்கள் விருப்பத்தை மாற்றி எங்களுக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் எங்கள் மேல் திணிக்காதீர்கள், திணிக்காதீர்கள் என்ற வார்த்தையை தான் அடிக்கடி இவர்கள், அதுதான் முழங்குகிறது பொது தளத்தில் அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மூலம் திணிக்காதீர்கள் என்று. அதே திணிப்பு தான் இந்த கட்சிகளும், அதாவது அரசியல் என்று சொல்லப்போனால் இந்த கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக இதை திணித்து, இதையே அஸ்திவாரம், இதையே ஒரு சராசரி நியாயமாக ஆக்கினது இந்த அரசியல் கட்சிக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது வேறு எதுவும் இல்லை, அதன் பெயர் தான் திராவிடம். திராவிடம், தமிழர்கள் மேல் திராவிடத்தை ஏன் திணித்தீர்கள்? நீங்கள் திணிப்பு என்று சொல்ல வரும் பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் என்ற வார்த்தை, திராவிடம் என்ற இனத்தை, இனம் பெயர் என்று நீங்கள் அதை தானாக உருவாக்கி, அதாவது உங்களுடைய ஈவேரா என்ற பெரியசுவாமி, ஈவி ராமசுவாமி பெரியார் என்ற ஈவி ராமசுவாமி கர்நாடகாவை சேர்ந்த அவர், ஈரோடில் பிறந்திருந்தாலும் ஆனால் அவர் தமிழர் கிடையாது, இந்த கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர். அப்படி இருக்கும் அந்த ஈவேரா அவரினால் உருவாக்கப்பட்ட திராவிடம், திணிக்கப்பட்ட திராவிடம் தமிழர்கள் மேல், அவர் வந்து சொல்லப்போனால் அது திராவிடம் சொன்னது ஆரம்பித்தாலே அந்த திராவிடம் வந்து கர்நாடகாவோட சேர்ந்தது. திராவிடம் வந்து திராவிடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது, தமிழர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. யார் யார் சம்பந்தம் வச்சுக்கணுமோ அவங்க வச்சுக்கலாம், ஆனால் யாருக்கு எப்படி எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுக்கும் திராவிடத்துக்கும் ஒரு உறவு, ஒரு எந்த விதமான இணைப்பு கிடையாதுன்னு சொல்லியும் நீங்கள் செஞ்சு இந்நாள் வரை என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? இல்லை, தமிழர்கள்லாம் திராவிடம் தான் நீங்கள் ஏற்றுக்கணும். மற்ற மாநிலங்களில் உங்களுடைய இந்த மாதிரி ஆதிக்கத்தை செலுத்தல. தென்னாடுன்னு சொல்லிட்டு வந்தால் மற்ற மாநிலங்களும் இருக்கின்றன. கேரளாவும் தெலுங்கானா ஆந்திரான்னு வந்ததுக்கப்புறம் தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு இதெல்லாம் வந்து கர்நாடகா முக்கியமாக கர்நாடகாவை சேர்ந்த திராவிடத்தையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் திராவிடம் என்ற அந்த இன பெயரையே அந்த அதை வந்து சுமத்தி தமிழர்கள் மேல் திணித்து தமிழர்களை நீங்கள் வேறு யாருமில்லை திராவிடர்கள் என்று தான் கருத வேண்டும், நீங்கள் திராவிடர்கள் தான் என்று அப்படியே ஆணி அறிந்தால் போல் இது அழுத்தமாக ஆதிக்கம் செலுத்தியாச்சு தமிழர்கள் மீது. அதை பற்றி தான் நான் என்னுடைய பதிவான என்னுடைய பப்ளிஷ் பண்ணின புக்கில் நான் விவரமாக எழுதியிருக்கிறேன். இந்த விஷயத்துக்காகத்தான் அவ்வளவு தடங்கள் அந்த பதிவு என்னுடைய புக்கு பப்ளிஷ் ஆன புக்கில் வந்து பதிவான புக்கில் வந்து இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கூறியிருக்கிறதுனால தான் தடங்கள் நான் எதிர்கொள்கிறேன். அந்த புக்கு பப்ளிஷ் ஆன சமயத்திலேருந்து அது வந்து திரும்பவும் மறுபடியும் அந்த புக்கு வந்து திரும்ப பப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமையில் ஆயிடுத்து. ஏன்னா இந்த மாதிரி அரசியல் மூலம் வந்து இதற்கெல்லாம் இந்த தடைகள் தடங்கள் இதெல்லாம் ஏன்னா அவர்களுடைய ஆதிக்கம் அவர்களுடைய இந்த மாதிரி அனாவசிய ஈடுபாடு அதாவது அரசியல் சொல்லிட்டு சொல்ல வந்தால் வெறும் மக்களின் சேவைக்காகவும் மக்களின் வரியை ஒழுங்காக மக்களின் நலனிற்காக மாநிலத்திற்காக தேசத்திற்காகன்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு அதுக்கு வேண்டிய கணக்கு வழக்குகளை நேர்மையுடன் அதை மக்களுக்கு காண்பித்து மக்களிடம் கணக்கு சொல்வது அதுதான் அரசியலை தவிர அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசியல் எந்த மாதிரி அரசியல் பண்ணுறது அவர்களுக்கு அரசியல் ஆகிவிட்டது இந்த மாதிரி பிரச்சனைகளை இல்லை நீங்கள் வந்து இந்த இனம் கிடையாது நாங்கள் சொல்கிற இனம் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நாங்கள் உங்களை யார் என்னன்னு சொல்லிட்டு எப்படி உங்களை விவரிக்கிறோமோ எப்படி உங்களை விவரணை செய்கிறோமோ வர்ணனை செய்கிறோமோ அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வந்து வானத்தை பார்த்து அது வானம் நீல வானம் கிடையாது அது பச்சை அப்படின்னு சொன்னால் அதை பச்சையாக மாற்றிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழர்கள் கிடையாது நீங்கள் வந்து திராவிடம்தான் தமிழ்தான் திராவிடம் சொல்லிட்டு திராவிடம் என்று சொல்லப்போனால் திராவிடத்தோட சொந்த எந்த விதமான இணைப்பு அதுக்கு அதோடைய மூல ஸ்தானமே எங்கன்னா அது வந்து திராவிடத்துக்கு வந்து கர்நாடகா கர்நாடகாவில் தான் திராவிடம் இருக்கணும். அதை விட்டுட்டு கர்நாடகாவிலே குடும்பங்களில் வந்து திராவிடம் வந்து திராவிடுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராகு இந்த கிரிக்கெட் பிளேயர் அவருடைய பேர் கூட திராவிட் அது வந்து திராவிடர் கர்நாடகாவோட சேர்ந்தவர் அவர் அந்த மாதிரி குடும்பங்கள் திராவிடம் வந்து கர்நாடகாவோட சேர்ந்தது அவங்க குடும்பத்துடைய பெயர்லேயே அவங்க வந்து அந்த திராவிடன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறதும் அந்த இது பண்பாடு இருக்கிறது. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தமிழர்கள் மீது நீங்கள் திராவிடத்தை திணிக்கும் போது மாத்திரம் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் எதுக்கு திணிக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்தியை திணிக்காதுன்னு சொல்கிறீங்களே ஹிந்திக்கு வந்து யாரும் எதையும் நான் இப்போ எதுக்காக இந்த பதிவில் இது சொன்னேன்னா மதத்தை திணிக்காதே மொழியை திணிக்காதே அதே மாதிரி இனம் எப்படி யாரோட இனம் என்ன இனம் சொல்லிட்டு அதையும் திணிக்காதே. இது வந்து அரசியலுக்கு வந்து வேண்டா விவாதம் வேண்டா விவகாரம் என்று சொல்வேன். ஏன்னா அரசியல் வந்து அத்துமீறி மக்களின் சுய வாழ்க்கை சுய சரித்திரம் அது என்னவாக இருந்தாலும் அவங்க தான் வந்து எல்லாமே நிர்ணயிக்கணும் அவங்க தான் வந்து அதை வந்து மேற்பாடு அவங்களுடைய மேற்பாடில் தான் வந்து எல்லாம் நடக்கணும். அவங்க எது சொல்கிறாங்களோ அதை தான் வந்து மக்கள் வந்து இப்போ இருக்கிற தலைமுறையும் சரி, பின்னாடி இருந்த தலைமுறையும் சரி, இப்போ வரப்போகிற வருங்கால தலைமுறையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அரசியல் என்ன நாட்டாமை பண்ணுறதோ அந்த நாட்டாமையை தான் எங்களுடைய இது சரித்திரமாகவும் வரலாறாகவும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது எப்படி அவங்க குண்டக்க மண்டக்க பண்ணினாலும் தலைகீழே போட்டாலும் அதை பரவாயில்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கணும்ன்ட்டு. அதனால் யாரும் தன்னுடைய இனத்தை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறது, தன்னுடைய வரலாறு சரித்திரத்தையும் இது அதை தனக்கு சரிப்பட்டு வரலைன்னா அதை வந்து எதையாவது தில்லுமில்லு பண்ணிவிட்டு முன்னோர்த்தவங்க மேலே அதை சுமத்தி அதை அவங்களாக்கி இவங்களை அவங்களாக்கி இந்த மாதிரிலாம் எதேதோ என்னென்ன நாடகம், என்னென்ன எதெல்லாம் வந்து தகாதது தாறுமாறாக இருக்கிறதோ அதைத்தான் வந்து அரசியல் பண்ணுறதில் வந்து மும்முரமாக இருக்கிறது. அதனால் ஹிந்தி வந்து பார்க்க போனால் வந்து இந்தியா என்று சொன்னால் ஹிந்தி வந்து அது வந்து அகில தேசத்தோட ஒரு மொழியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான ஜனங்கள், அதாவது மெஜாரிட்டி பாப்புலேஷன், பெரும்பாலான தொகை ஜனத்தொகைன்னு எடுத்தால் அதுவும் இந்தியாவின் 140 கோடியோ 150 கோடியோ தொட்டு கொண்டிருக்கும் இந்தியாவின் ஜனத்தொகையில் பார்க்க போனால் ஹிந்தி வந்து பெரும்பாலான ஜனத்தொகை பேசும் மொழியாகும். அதில் வந்து யாரும் அதை மறுக்க முடியாது. இது வந்து ஒரு உண்மையான வாஸ்தவம் தான். இது நிலைமை நான் இப்போ சொன்ன மாதிரி வடநாடும் சரி, மேற்கு, வடக்கு, கிழக்கு, அப்படி மூன்று பகுதிகளை எடுத்தாலுமே ஹிந்தி வந்து பெரும்பாலான மக்கள் பேசும் பாஷை தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி இருந்தாலுமே இவர்கள்லாம் வந்து ஹிந்தி மூலமாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, வணிகம் அதெல்லாம் வந்து நடக்கிறதே வந்து ஹிந்தி மூலம்தான், ஹிந்தியை பேசிதான். அதற்காக வந்து ஆங்கிலத்தை நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் ஹிந்தியை நாங்கள் நிராகரிப்போம் சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லுவது வந்து அது வந்து ஒரு நான் என்ன சொல்வேன்னா இது வந்து வெளியிலிருந்து வர ஆதிக்கத்தினால் இது தூண்டிவிடப்பட்ட, வெளியிலிருந்து இருக்கிற ஆதிக்கம் தூண்டிவிடப்பட்ட அனாவசிய நிலவரம் தமிழ்நாடுக்கு. ஆங்கிலத்தை ஆதரிப்போம், தமிழ் மொழியை நாங்கள் பேசிப்போம் ஆனால் நாங்கள் ஹிந்தியை நிராகரிப்போம். ஐ மீன் இது என்ன, இது ஆங்கிலத்தில் அவன் நாட்டிலேயே ஆங்கிலத்தில் அவனே சரியாக ஒழுங்காக பேச முடியாமல் அவன் தத்தளிச்சுட்டு இருக்கான். அவனுக்கே விளக்கம் கூற வேண்டியதாக இருக்குது அவனுடைய ஆங்கிலத்திலேயே. அவன் அந்த லட்சணத்தில் அவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது வந்து அவர்கள் வந்து இவர்களை தூண்டிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஆங்கிலத்தையும் இது ஆங்கிலம் வந்து மற்ற வெளிநாட்டுக்கு போனால் வந்து அந்த ஆங்கிலத்தில் பேசி ஆங்கிலம் வந்து அந்த மொழியில் வந்து எல்லாம் தன்னுடைய பொருளாதார எது சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அது ஆங்கிலம் மூலம் நடக்கிறது வந்து அதுவே சகஜமாகிடுத்து. ஆனால் வந்து இந்தியான்னு சொல்லிட்டு எடுக்க போனால் வந்து ஹிந்தி வந்து இந்தியாவோட அதை ஒத்துக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி ஹிந்தி வந்து இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ் தான். அதில் மாறு கருத்து இருக்க முடியாது. ஏன்னா பெரும் தொகைன்னு சொல்லிட்டு போகும்போது மெஜாரிட்டி பாப்புலேஷன் தான் போகிறது. பெரும்பாலான ஜனத்தொகை என்ன பேசுகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அது பிரயாணம் செய்யும் போதோ இல்லாட்டினா வந்து வணிக அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நடத்தும் போது எல்லாம் அதுலேருந்து சொல்லி சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் எத்தனையோ மொழிகள் எத்தனையோ அதுலேயே வந்து மொழிகள்லேயே விதவிதமான எப்படி அவங்க பேசுகிறது. தமிழ்நாடு தமிழ் எடுத்தாலே தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் எங்கே பேசுகிறாப்புல தமிழிஷ் ஆகிடுது. பார்க்க போனால் தமிழ் எங்கே பேசுகிறாப்புல தமிழிஷ் ஆகிடுத்து. அதைத்தான் திணிக்கிறாங்க, அதையும் ஒரு பண்பாடு ஆக்கியாச்சு. இல்லை இல்லை தமிழ் பேசாதீங்க, தமிழில் பேசினா அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு வகையில் வந்து அந்த தமிழ் தன்னுடைய தாய்மொழி தன்னுடைய மொழியில் வந்து பற்று ஏதாவது ஒரு ஆர்வம் காட்டினால் அது வந்து குற்றமாக கருதப்படுகிறது, இல்லை அது நவநாக அது அநாகரிகமாக கருதப்படுகிறது. என்னையா ஆங்கிலம் தெரியாத அவனுக்கு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் கூட பேச மாட்டேன்றியே, எதுக்காக தமிழ்லேயே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விதத்தில் போக ஆரம்பித்தாச்சு. அதுவும் எதுக்கு எது சொல்வேன் நான், வெளியில் இருக்கிற ஆதிக்கம் நடத்துகிற இந்த தூண்டுதல் தமிழ்நாட்டில். அதனால் மற்ற பிரதேசங்களுக்கு போங்கள், பெங்காலி எடுத்துக்கோங்க. பெங்காலி வந்து பெங்காலிஷ் இங்கிலீஷ் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. பெங்காலிஸ்ன்னு சொல்லி எடுத்தால் அவங்க பெங்காலி பாஷையை தான் ஒரு ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னாலும் அவங்க உடனே வந்து அவங்க வந்து தன்னுடைய பெங்காலி மொழியை தான் அவங்க வந்து அதில் தான் அவங்க பேசுகிறது. அதே மாதிரி அவங்க இது மற்ற இதில் மகாராஷ்டிரன்னு எடுத்தால் அந்த மராட்டி அவங்க வந்து தன்னுடைய மராட்டி மொழியை வந்து தன்னுடைய மராட்டி மொழி அதில் தான் வந்து தன்னுடைய குடும்பத்தினரோடையோ இல்லாட்டினா வெளியில் அங்கெங்கன்ட்டு யாருக்கு மராட்டி தெரியுமோ அவங்கள்ட்ட மராட்டின்னு சொல்லி பேசும்போது அதில் தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு ஒரு வினோதமான இந்த ஒரு பண்பாடை ஏற்றியாச்சு. அது என்னென்னா தமிழில் பேசக்கூடாது, தமிழிஷாக தான் பேசணும். ஒரு வார்த்தை வேணால் தப்பித்தவறி தமிழில் வருதே ஒழிய இல்லாவிட்டால் நீங்கள் பார்க்குற பேட்டியெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு சும்மா தர்மத்துக்காக தமிழில் சொல்லிட்டு அதை தான் அவங்க காமிக்கிறாங்க. எனக்கு தமிழ் தெரியுமே, தமிழ் நல்லா பேசுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு விஷமத்தனம் சொல்லுவேன் நான். இதை வந்து எதுக்காக வந்து தமிழ் மொழியோ தமிழ் பண்பாடு அது எல்லாத்தையும் முதல்ல ஜல்லிக்கட்டோட வந்து இது பண்ணினாங்க, முட்டுனாங்க. தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜல்லிக்கட்டை வந்து தூக்கி எறிங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அது ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெரிய போராட்டமாக மாறினது. அதுவும் அதற்கு பின்னால் என்ன உண்மையான காரணம் அதையும் நான் வந்து நான் கூறுவேன் என்னுடைய அடுத்த வால்யூம், என்னுடைய புக்கோட அடுத்த வால்யூமில் வந்து நான் அதை பற்றி பேச போகிறேன். இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி வந்து எதுக்காக வெளியில் இருக்கிற ஆதிக்கம் வந்து அந்த ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஒரு சதி செய்தார்கள். ஆனால் அதில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஏன்னா வந்து அப்படின்னு வரும்போது அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளைஞர்களோ இல்லாட்டினா தமிழ் குடிமக்களுக்கே ஒரு ஒரு விதமான தன்னுடைய கலாச்சாரம் தன்னுடைய பண்பாடுலேயே வந்து இவங்க ஆக்கிரமம் அதாவது பண்ணுறாங்க, அதிலே இவங்க வந்து கால் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு வந்ததுனால தான் அவ்வளவு ஒற்றுமையோட இந்த ஜல்லிக்கட்டு அகற்றும் அந்த எந்த முயற்சிக்கும் வந்து அவ்வளவு எதிர்ப்பு அவ்வளவு போராட்டம் நடந்து அதை ஒரு வகையாக அவங்களை விரட்டி துரத்தினார்கள். அதுவும் நல்லது தான். ஏன்னா வந்து யார் யாரோட கலாச்சாரம் யார் யாரோட பண்பாடெல்லாம் வந்து அதுவும் அவங்களோட இதை வந்து காலங்காலமாக அவங்க பின்பற்றி வந்ததை அதை வந்து யாரும் வெளியிலிருந்து வந்து வெளியிலிருந்து தூண்டிவிட்டு இங்கே எப்படி எப்படா நம்ம எதை கிளறுனா வந்து இன்னும் ஜாஸ்தி இது வரும், அதிலிருந்து வர எந்த விதமான எதிர்மறையான சம்பவங்கள் வந்தால் அது அதை அரசியலாக்கி அதற்கு இன்னும் தீனி போட்டு இன்னும் அதை வந்து தூண்டி விடுறது. இது வந்து வெளியில் இருக்கிற ஆதிக்கத்திலேருந்து வர்றது தூண்டுதல். அதனால் அந்த ஜல்லிக்கட்டு எப்படி இவங்க ஜல்லிக்கட்டை நீ அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள், அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ் மொழின்னு சொல்லிட்டு வரும்போது தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழியாகவே இப்போ விட்டு வைக்கலை, அதில் வந்து தமிழிஷ் ஆக்கியாச்சு. நான் ஏற்கனவே உதாரணம் இப்போ தான் சொன்னேன், மற்ற பிரதேசங்கள்னு சொல்லிட்டு மாநிலங்கள் போனால் இந்தியாவில் அதில் வந்து அவங்கவுங்களுடைய மொழியை அவங்க நல்லா தான் காப்பாற்றி வருகிறார்கள். அதாவது தலைமுறை தலைமுறைக்கு தன்னுடைய மொழியை தான் பேச வேண்டும், தன்னுடைய அடுத்த தலைமுறை அவங்க வந்து மறந்துடக்கூடாது. அதை வந்து எப்படி வந்து ஒரு மொழியையும் ஒரு இதையும் பண்பாடையும் காப்பாற்ற முடியும். இப்போ இருக்கிற தலைமுறை அதை வந்து காத்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கறது தான், அதில் தான் வந்து பண்பாடு மொழிகள் இதெல்லாம் வந்து நிலைத்திருக்கும். அதையே சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு வர்றதுக்காக முயற்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து அவர்கள் நான் சொல்லுவேன், இந்த தமிழிஷ் இந்த ஒரு இது நடக்குதே அது வந்து ஏதோ அது ஒரு நாகரிகம் என்று நவநாகரிகம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இந்த இளைஞர் சமுதாயத்தை அதுவும் வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப அதுக்கு பேர் தான் வந்து நவீனம், அதாவது மாடர்னாக இருக்கிறதுனா வந்து நீ வந்து ஆங்கிலத்தில் பேசி அது தமிழாக பேசக்கூடாது, தமிழிஷாக பேசலாம் தான் உனக்கு ஆங்கிலம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பிரம்மம் அதையும் ஒரு போலி நம்பிக்கையை உருவாக்கி இந்த மாதிரிலாம் எப்படி ஒரு சமுதாயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சீர்குலைக்கணுமோ அந்த முயற்சிகள் அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறுகின்றன. அது எதனாலனா வந்து அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு இருக்குது நிச்சயமாக, அதோடு வந்து சமுதாயமும் அதுக்கு ஏற்றாப்பில் அப்படியே அவங்களோடய போகிறாங்க. இப்படி எப்படி ஒரு அலை பாஞ்சு வரும்போது அது எதெல்லாம் அதோட சேர்த்து எடுத்து செல்ல முடியுமோ அதை எடுத்து செல்லும்படி ஆகும் அந்த காட்சி இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் வெளியிலேருந்து வந்து ஆதிக்கத்தை செலுத்தி அந்த மறைமுகமாக அதை தூண்டி இல்லாத கபடம் எல்லாம் பண்ணி இந்த கலாச்சாரம் இந்த மொழி எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து படிப்படியாக இதை வந்து கரைய வைக்கணும், அப்படியே கரைஞ்சு போயிடுத்துனா அது அப்படியே ஒரே தான் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏத்தாப்பில் வந்து ஒத்து போகிறதுக்கும் அங்கே அந்த மாதிரி நிலைமையும் இருக்குது. அது இல்லாவிட்டால் அவங்க எதுக்கு அதை கைவிடலாம். ஐ மீன் அதான் நான் சொல்கிறேன்ல, யூரோப்புன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் எங்கேருந்து இதெல்லாம் வருதோ அவனுடைய கண்டத்திலேயே யூரோப்லேயே பார்க்க போனால் ஃப்ரான்ஸுன்னு எடுத்தால் ஃப்ரெஞ்சு வந்து எப்போவுமே அவனுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஆகவே ஆகாது, எத்தனையும் யுத்தம்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வார்த்தை கூட அவனுக்கு ஆங்கிலம் தெரிந்தும் அவன் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து ஆங்கிலம் சொல்ல மாட்டான், அவனுக்கு எதுவும் பாசானம் சாப்பிட்ட மாதிரி ஆங்கிலம் வார்த்தையை சொன்னான் அந்த மாதிரி. அதே மாதிரி ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனி வந்து அவன் ஜெர்மன் பாஷையில் தான் பேசுவான். அந்த மாதிரி யூரோப்பின் எடுத்து அவனுடைய பாஷையும் அவனுடைய மொழியே வந்து ரொம்ப இதோட ஒரு பெருமையோடையும் ஒரு அதில் ஒரு தனக்கு தன்னுடைய உரிமையாகவும் அவர்கள் அதை ஏற்று அதை வழிபட்டு அதை பின்பற்றி வருகிறார்கள். அதை நான் குறை சொல்லவில்லை, அது வந்து கரெக்டான இது தான். ஏன்னா அவனுடைய மொழி அவனுடைய இதுன்னு சொல்லிட்டு அவன் எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சொல்கிறான். ஆனால் அந்த அங்கேருந்து இங்கே தூண்டுதல் வருது, அதுதான் ஒரு இது. ஐ மீன் அதுக்கு தான் வந்து ஆட்சேபனை சொல்ல வேண்டும். உன்னுடைய நாட்டிலெலாம் நீ வச்சுக்கிறல்ல உன்னுடைய மொழி உன்னுடைய இதுன்னு சொல்லிட்டு நீ அதை வந்து ரொம்ப பெருமையாகவும் இது கட்டி காக்கிறாய் வச்சுக்கோ. ஆனால் இன்னொருத்தவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழியெல்லாம் வரும்போது எதுக்காக தலையிடணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கேள்வி கேட்கணும். ஏன்னா வந்து உன்னுடைய மொழி உன்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய பண்பாட்டை நீ கட்டி காக்க முடியலன்னா இன்னொருத்தனை வந்து தலையிட வச்சு அவன் உன்னை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இக்கறையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் வர தலைமுறைகளுக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க சொல்கிறது தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மாதிரி ஒரு அபல நிலையை உருவாக்குறது வந்து ஒன்றும் அது ஒரு பொறுப்பற்ற தகுதியாகும். அந்த மாதிரி இப்போ இருக்கும் தலைமுறைகளுக்கு வந்து அது ஒரு முக்கியமான பாடம். இன்னொன்று வந்து அதனால் தமிழ் மொழி தாய்மொழியாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆங்கில மொழியை நாங்கள் ஆதரிப்போம் சொல்லிட்டு வசனகர்த்தா அண்ட் இவர் பாடல் எழுதுபவர்கள் அது வந்து திரைப்படம் உலகிலிருந்து அது எந்த கட்சியை அவர்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா கட்சி இல்லாமல் தனது பொது தன்னுடைய பொது விளக்கத்தை அவங்களுடைய எண்ணம் என்பது இந்த ஹிந்தி மொழியை வைத்து அதை குறிப்பிட்டு அவர்களுடைய எண்ணம் என்று சொல்வதில் பொதுத்தளத்தில் வந்து அவர்கள் அதை பகிர்ந்து கொண்டாலும் சரி, ஆங்கிலத்தை ஆதரிக்கும் பொழுது ஆங்கிலம் வந்து வணிகத்துக்காக வேண்டியதாக இருக்குது, பொருளாதார நிலைமைன்னு சொன்னால் அதுக்காக ஆங்கிலம் தேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதைத்தான் அந்த ஈவி ராமசுவாமி பெரியார் வந்து அதை சொன்னார் வந்து ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள், ஆனால் வந்து இது நீ திராவிடமாக நீ திராவிடம் சொல்லிட்டு நீ அதையும் ஏற்றுக்கொள், அப்போன்னா வந்து வேறு எதுக்கும் வந்து இடம் கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவேரா போட்ட அது ஒரு தரமில்லாத ஒரு எந்த விதமான சராசரியான இது காரணம் இல்லாமல் தான் அந்த அரசியல் நடத்தப்பட்டது. ஆனால் வந்து இது ஹிந்தின்னு சொல்லி வரும்போது ஹிந்தி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, தமிழ்நாடு வந்து ஒன்றும் பிரிட்டனில் இல்லை, தமிழ்நாடு ஒன்றும் யூரோப்பில் இல்லை, தமிழ்நாடு அமெரிக்காலேயும் இல்லை, அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்குது, இந்தியாவோட ஒரு மாநிலம், அதுவும் வந்து சொல்கிறதுக்கு அவசியமில்லை, நல்ல வளமான நல்ல திறமையுள்ள எத்தனையோ வகைகளில் தமிழ்நாடுக்கு வந்து பெருமைப்பட வேண்டிய ஆற்றல் இருக்குது, காரணங்கள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவை சேர்ந்தது, இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்வது வந்து அது மக்களிடம் விட வேண்டும், அவங்கவுங்களுக்கு வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னா கற்றுக்கிட்டோம், அதுக்காக எதுக்காக வந்து தடையெல்லாம் போடணும், ஹிந்தியை மறுக்க வேண்டும், அது எனக்கு புரியவே இல்லை. யார் வெளியில் மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் பீகார்லேருந்து யூபியிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து இங்கேருந்துலாம் தமிழ்நாடுக்கு வந்து வேலை வியாபாரம் சொல்லிட்டு செய்ய வந்தாலும் அவர்களோடு இவர்கள் தமிழர்கள் வந்து ஹிந்தி பேசினால் தமிழர்களுக்கு தான் வந்து இன்னும் அவங்களுக்கு சாதகமே ஒழிய அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாக போகிறதில்லை. வெளியிலேருந்து ஒருத்தர் அந்நியர் வராரு, அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய பாஷையில் நீங்கள் பேச முடிஞ்சதுன்னா அதை விட ஒரு நல்ல இது சாதகமான நிலைமை யாருக்கு இருக்க முடியும். ஐ மீன் வெளியிலேருந்து வந்தான் இங்கிலாண்டிலேருந்து சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டு அவனுடைய சாம்ராஜ்யத்தை அந்த அவனால் எந்தெந்த நாடுகளை வந்து அவன் வந்து எந்தெந்த நாடுகளில் இவன் ஆதிக்கம் செலுத்தினானும் சாம்ராஜ்யம் என்ற இதில் ஆணவத்தில் அவர்களுடைய மொழிகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், இல்லை அவர்களுடைய ஆங்கிலத்தை தான் எல்லாருக்கும் திணித்தார்கள். அது எங்கே அவன் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று எடுத்தால் எங்கெங்கே எந்தெந்த நாடுகளில் சென்று அவன் வந்து அந்தந்த நாடுகள் எல்லாத்தையும் அடிமையாக்கி தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணினார்கள், அவர்களுடைய ஆங்கிலத்தை தான் எல்லோருக்கும் திணித்தார்கள் ஒழிய அந்தந்த நாடுகளில் நிகழின் பாஷைகள் அது வந்து எந்த பகுதி உலகத்தின் எந்த பகுதியில் இவர்கள் போய் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினாலும் அந்தந்த பகுதிகளிலுள்ள எல்லா நாடுகளிலும் இவர்களுடைய மொழியைத்தான் ஆதிக்கம் மூலம் வந்து நிலைநாட்டினார்கள். அதனால தான் ஆங்கிலம் வந்து உலக மொழியாக மாறினது இதனால தான், இல்லாட்டினா வேற எந்த மொழியும் எப்போவும் அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் தமிழ் அரசியல், தமிழ் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அயல் நாட்டுக்காரன் வந்து என்ன என்ன வேணாலும் சொல்ல, சரி ஏஜமா நீங்கள் சொல்கிறது தான், உங்களுடைய உத்தரவு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை ஏற்றுக்கிட்டாச்சு. அதன்படி நடந்துக்கிட்டாச்சு. பரவாயில்ல, திருவள்ளுவர் என்ன, சுப்பிரமணிய பாரதி என்ன, வஉசி எத்தனையோ மகான்கள் இருந்து அந்த தமிழ்நாட்டை சிறப்பு செய்த பிறகும் அதை வந்து அவர்களுடைய எந்த அன்பளிப்பும் காவியம் மூலமும் அறம் மூலமும் எதுக்காகவாகவும் அவர்கள் செய்த இது ஒரு உன்னதமான அற்புதமான செயல்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் வெளியிலேருந்து அயல் நாட்டிலேருந்து வந்த ஆதிக்கம் வந்து அவர்கள் திணித்ததை ஏற்றுக்கொண்ட குடிமக்கள் ஏற்றுக்கொண்ட அரசியல்தான் அப்படி. அதனால தான் இப்போ வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ஹிந்தியை மறுப்போம் சொன்னால் இந்தியாவுக்குள் இருக்கும் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ வகையில் பார்த்தா வந்து தமிழர்கள் விட மற்ற மாநிலங்கள், அதாவது தென்னாட்டுக்குள்ளே இருக்கும் மற்ற மாநிலங்கள், அதுவும் இல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வந்த குடிமக்கள் அல்லது பிரயாணம், அதாவது இந்த வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக வருபவர்கள் தான் இப்போ பார்க்க போனால் வந்து அவங்க தான் நிறையா இருக்கிறாப்புல தெரிகிறது. அதனால தான் இப்போ வந்து தமிழ் தமிழாக மாற, தமிழாக இல்லாமல் தமிழிஷாக போய்விட்டது. அது வந்து தமிழ்லே இப்போ இருக்கிற நவீனம் என்ற ஒரு பெயரில் வந்து தமிழை வந்து தமிழாக பேசக்கூடாது, தமிழை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்கிலம் அதில் வந்து புழங்க முடியுமோ அவ்வளவு புழங்கினால்தான், நீ எவ்வளவு படித்திருக்கிறாய், உனக்கு எவ்வளவு, நீ என்ன நாகரிகமா இல்லாட்டினா நாட்டுப்புறமான்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து எடை போடுறாப்புல இருக்கு. அது ஒரு பக்கத்தில் பார்த்தா இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பின் ஆன ஒரு அலங்கோலமாகும் என்று சொல்வேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆங்கிலத்தில் நீ பேசுகிறியோ அவ்வளவுக்கு எவ்வளோ தான் உனக்கு வந்து நீ நவீனம், அதாவது மாடர்ன், இல்லாட்டினா வந்து படித்தவள் படிக்காதவள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆங்கிலத்தில் வந்து உன்னால் சரியாக பேச முடியலைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வந்து ஆங்கிலத்தை விட்டுட்டு செயல் திறன் ஆற்றல் இதுதான் முக்கியம். ஆனாலும் எதுக்கு சிறப்பு கொடுக்கறதுனா வந்து உன்னுடைய மொழியில் வந்து நீ எவ்வளவு ஆங்கிலம் பேச முடியும் அதை வச்சு தான் வந்து யாரும் அவங்களுக்கு அவங்க புத்திசாலியா இல்லாட்டினா அவங்கள்ட்ட எதுவும் திறமை இருக்கான்னு சொல்லிட்டு எடை போடுறதே அதை வச்சு தான். அது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பரிதாபமான ஒரு அனாவசியமான நிலைமை இந்த நவீன காலத்தில் உருவாகிவிட்டது. இது ஹிந்தியை மறுப்பது வந்து எதனால் நான் சரியில்லை என்று நினைக்கிறேன் என்றால், ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்ட அயல்நாட்டு ஆதிக்கத்தினால் வந்த ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசியல் கட்சிகள், தமிழ்நாடு பொதுக்குழு என்று சொன்னால், அது எங்கிருந்து யார் வந்தாலும் சரி, தொழில் உலகத்திலிருந்தோ இல்லாட்டினா திரையுலகமோ இல்லை எந்த இடத்திலிருந்தும் வந்தாலும் சரி, அவர்கள் சொல்வது வந்து ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஹிந்தியை மறுப்போம். ஹிந்தி இருக்கிறது இந்தியாவின் பாஷை தானே, தமிழ்நாடு மறுத்தாலும் மற்ற பிரதேசங்களெல்லாம் ஹிந்தியை தானே பேசுகிறார்கள், ஹிந்தியை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா பெருந்தொகையான மக்கள் ஹிந்தி மூலம்தான் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் இது இணைப்பு, ஒருத்தருக்கொருத்தர் எந்த சொந்தம் வைத்துக்கொள்ள எந்த விதமான சொந்தம் எந்த விதமான பேச்சுவார்த்தை எது நடத்துறதுனாலும் வந்து அது ஒரு ஒரு மொழி தான் இருக்குது அவங்கள வந்து இணைக்கிறதுக்கு. இந்த மற்ற பகுதியில் இருக்கிற குடிமக்கள், இந்தியாவில் இருக்கும் குடிமக்களுக்கு. ஆனால் தமிழ்நாடு மாத்திரம் விலகி வந்து நாங்கள் வந்து ஹிந்தியை மறுத்து, இது வந்து தூண்டப்படுகிறது, வேற ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் வந்து பொதுவாக மக்கள்கிட்டன்னு சொல்லி போனால் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மத்திய வர்க்கத்தில் இருக்கிற குடும்பங்களிலெல்லாம் ஆட்சேபனை சொல்வாங்களாம். எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து எத்தனை மொழி, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறோம், ஜெர்மன் கற்றுப்போம், மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜ், அதாவது அவர்களுடைய மொழிகள்லாம் கற்றுக்கிறோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நவீனம் சொல்லிட்டு கருதப்படும் கலாச்சாரத்தில் ஹிந்தியை கற்றுக்கிறதுல என்ன, எதுக்காக இவ்வளோ பெரிய மறுப்பு, இவ்வளோ பெரிய வெறுப்புன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹிந்தி ஒன்றும் யாரையும் வந்து தீண்டு போகிறதில்ல. அப்படி கற்றுக்கிட்டால் நல்லது தான். ஏன்னா வந்து ஹிந்தி வந்து பல வகையில் வந்து அவங்களுக்கு உதவும், அதாவது தமிழ் மக்களுக்கு. ஏன்னா அவங்களும் கற்றுக்கணுன்ட்டு திணிக்கக்கூடாது. தனக்கு ஆர்வம் இருந்து தான் வந்து அதை இன்னொரு மொழியாக, எப்படி ஐரோப்பா நாடுகளின் மொழிகளை அப்படியே ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டா எனக்கு இது தெரியும், இந்த லாங்குவேஜ் தெரியும், அந்த மொழி தெரியும், இந்த மொழி தெரியும்னு சொல்லிட்டு அது பெருமைக்கு சொல்கிறதும் ஒன்று இருக்குது. தன்னுடைய இது பயோடேட்டாலையும் போடுறது இருக்குது. அப்படி இருக்கும்போது ஹிந்தி கற்றுக்கிட்டு தனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்கிறதுல எதுக்கு என்ன வெட்கமாக இருக்க போகுது? ஹிந்தி எந்த மொழியும் வந்து யாரையும் ஒன்றும் எந்த விதத்துலேயும் வந்து தீங்கு செய்கிறதில்லை. மொழியை கற்றுக்கொண்டதினால் வந்து எதுவும் குறைபாடு இருக்காது. தன்னுடைய அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறனை தான் இன்னும் கூட்டுமே ஒழிய அது ஒன்றும் குறைக்காது. அதனால் குறையாது அது. அப்படி இருக்கும்போது எப்படி யாருக்காவது தமிழ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க தமிழ் கற்றுக்கலாம், மற்ற பிரதேசங்கள்லேருந்து வரவங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம். அதனால் அதை விட்டுடணும். ஐ மீன், குடியரசு, டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இப்போ இல்லாமல் போயிடுது. அதனால தான் நான் சொன்னேன், டெமோக்ரஸி அப்படின்ற இந்த குடியரசு, இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அதோடைய அடிப்படையே இல்லாமல் போயிடுது. ஏன்னா வந்து அதோடைய மூல காரணமே வந்து சாய்ஸ், அதாவது விருப்பம் இருக்கணும். அதாவது எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்கணும், அந்த சாய்ஸ், அந்த உரிமை இருக்கணும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துப்பேன், இது எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு ஒத்து வராது, அதனால் நான் வந்து அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறதுக்கு தான் பெயர் டெமோக்ரஸி. அதையே மாற்றி, அதையே ஒரு வகையில் ஒழிச்சு கட்டினாப்புலன் தான் சொல்லுவேன். இப்போ தற்போதைய அரசியல் அது அமெரிக்காவிலையும் அமெரிக்காவிற்கும் சாரும். அப்படி இருக்கும்போது வந்து இங்கே இது இந்தியான்னு சொல்லிட்டு வரும்போது இந்த தமிழ்மொழி அதான் சார், தமிழே தமிழ்மொழியாக இல்லை, தமிழிஷா மாறியாச்சு, மாற்றியாச்சு அதை. அதுக்கப்புறம் இது வந்து ஹிந்தின்றதை வந்து மறுத்து ஹிந்தியை நாங்கள் மறுப்போம், ஹிந்தியை மறுத்தா பின்ன வந்து மக்களிடம் கொடுக்க வேண்டும், அது மத்திய வர்க்கத்தோடு இருக்கோ இல்லாட்டினா கீழே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அது பொருளாதார நிலைமையை வச்சுன்னு இல்லை, அவங்க கற்றுக்கணுமா, அவங்களுக்கு அதில் இஷ்டம் இருக்கா, விருப்பம் இருக்கா, அவங்க அதில் அவங்க நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அவங்களுடைய ஆற்றலை வந்து இன்னும் இது பெரிதாக்கும். அதனால் வந்து இது யாரும் குறைஞ்சி போகிறதில்ல ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால. அதனால் மொழி மேலே வெறுப்பு காமிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் சொல்லுவேன். அது தமிழாக இருந்தாலும் சரி, சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, ஆனால் திணிக்கக்கூடாது. அது கரெக்டு, திணிக்கிறது வந்து எதையும் திணித்தால் வந்து அது வந்து வெறுப்பு தான், வெறுப்பும் மறுப்பும் தான் வரும். ஆனால் அதே மாதிரி தான் அரசியலுக்கும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். எப்படி ஹிந்தியை திணிக்காதே திணிக்காதே என்ற அந்த திணிப்பு என்ற வார்த்தையை அடிக்கடி அது முழங்குகிறதோ பொதுத்தளத்தில், அதே மாதிரி நீங்கள் திராவிடத்தை திணித்தீர்கள். அண்ட் அதே மாதிரி தமிழர்கள் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு அதை மாதிரி ஒரு அடிப்படையிலேயே தகாத ஒரு பெரிய ஒரு புரளி வதந்தி அது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து தமிழர்கள் திராவிடம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி திராவிடம் எங்கே சேர்ந்தது, திராவிடம் யாருக்கு சொந்தம்னா அது வந்து கர்நாடகாவுக்கு தான். அவங்களே அதை வந்து பெரிதுபடுத்திக்கல. ஆனால் வந்து திணிச்சது யார் மேலே, தமிழர்கள் மேலே. அதனால் யாருக்கு, எந்த தமிழர்களுக்கு வந்து தான் திராவிடம் சொல்லிட்டு நினைக்கணுன்ற அந்த மாதிரி ஒரு ஆதரவு அவங்க அதை ஆதரித்தால் அது அவங்கள பொறுத்தது பொறுத்தது. அதனால் எந்த அரசியலுக்கும் எதையும் யார் மேலேயும் திணிப்பதற்கு உரிமை கிடையாது. அது மதமாக இருந்தாலும் சரி, ஒரு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், அது அவர்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, பௌத்தர்கள் பௌத்த மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இஸ்லாத்தியரா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதமே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பவர்கள் இருக்காங்க. அவங்களும் இருந்தாலும் அவங்க மேலெல்லாம் போய் இல்லை, நீ வந்து எங்களுடைய அரசியலோட மதம் எது இருக்கோ அதை நாங்கள் எப்படி நாங்கள் தாறுமாறாக எங்களுடைய அரசியலுக்காக நாங்கள் அரசியலை அதை அரசியலாக்கி நாங்கள் எப்படி படுத்துகிறோமோ, அதை துருப்பயோகம் பண்ணுறோமோ, அதுக்காக உங்கள் மேலேயும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தி அதை அந்த மதத்தை உங்கள் மேல் நாங்கள் செல்வோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒரு பெரிய தவறான ஒரு வெறி பிடித்த செயலாகும். இந்த மாதிரி நடைமுறைகள் இது வந்து அரசியல் வந்து ரொம்ப மும்முரமாக கைப்பற்றியுள்ளார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அதை ஆயுதமாக உபயோகித்து இப்படி தான் வந்து மற்ற மதங்கள் மற்ற இனங்கள் இவர்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுனா இது வழியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வகையில் வந்து மாநிலங்களையும் தேசத்தையும் கொண்டு செல்வது வந்து அது அந்த மாதிரி அரசியலுக்கு தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் கட்டம் விரைவில் வரும். அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால் வந்து மற்றவர்கள் மேலே அதை திணிக்காதீர்கள் செலுத்தாதீர்கள் சொல்கிறீங்களா, அதே மாதிரி அதை நீங்களும் கடைப்பிடிங்கள். எப்படி நீங்கள் ஹிந்தியை திணிக்காதேன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி மீன் திணிக்கக்கூடாது. யாருக்கு விருப்பம் எதுன்னு சொல்லிட்டு அது பொது தளத்தில் வைக்க வேண்டிதானே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா பரவாயில்ல, விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுறணும். அந்த மாதிரி தான் திராவிடம் எப்படி நீங்கள் திராவிடத்தை திணித்தீர்கள். திராவிடம் தான் தமிழர்கள் தான் திராவிடம். தமிழர்கள் திராவிடம் கிடையாது. திராவிடத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அதை எப்படி வந்து சுவடிகளை பழங்காலத்து சுவடிகளை எப்படி திருப்பி போட்டாலும் சரி, அதை எந்த விதமான தில்லுமுல்லு பண்ணினாலும் சரி, அதனால தான் அந்த கீழடியில் இருக்கிற விவரத்தையும் விஷயத்தையும் ஏன் பதுக்கி வைக்க வேண்டும். இதையும் நான் என்னோட புக்கு இப்போ பதிவான பப்ளிஷ் ஆன புக்கில் நான் எழுதியிருக்கேன். அதுக்காக வேறு இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் வந்து என்னுடைய புக்கு வந்து பப்ளிஷ் ஆனதை வந்து அரசியல் மூலம் வந்து இந்த மாதிரிலாம் தடங்கள் எதுக்கு வருதுன்னா வந்து இவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எப்போவுமே அமுக்கியே வைக்கணும். இதை கீழே புதைத்து இதை வந்து வெளியில் வந்து எந்த விதமான சர்ச்சைகளும் எந்த விதமான விவரங்களும் வரக்கூடாது அப்படின்ற அந்த அரசியலின் ஒரு எதிர்மறையான கொள்கையினால தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. கீழடியில் இருக்கிற விவரமே தெரியும். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடியில் இப்போ அந்த ஆராய்ச்சி அதை வந்து அப்படியே அமுக்கி மூடியாச்சு வெளியில் இருக்கிற ஆதிக்கத்தினால். அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு தானே இவங்க வந்து உடனே அவர்களிடம் இவர்கள் சரணம் அடைந்தது. அது சரணம் அடைந்திருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிய வருகிறது. இந்த மாதிரி விஷயத்தில் கீழடியல் ஆராய்ச்சி எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு எந்த விஷயம் வரக்கூடாது, அதை பற்றி சர்ச்சை பண்ணக்கூடாது. அது ஏன்னா அதில் தமிழ் பண்பாடு, தமிழ் கோட்பாடு, தமிழ் யார் எவ்வளவு முன்னேற்றமான இது சிவிலைசேஷன், அதாவது அவங்களுடைய அந்த தமிழ் குடிமக்கள் தமிழ் ஆரம்ப காலத்திலிருந்து என்னென்ன முன்னேற்றம்லாம் காணப்பட்டது. எல்லா விவரம் விஷயங்கள் அதிலெல்லாம் இருக்குது. அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இவங்களுடைய பிரச்சாரத்தான் பிரச்சாரத்தை வந்து பெரிதுபடுத்தி அதையே வந்து விளக்கமாக வைத்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் இவர்கள் வந்து நம்பிக்கை அதாவது துரோகம் செய்கிறார்கள். இது ஒரு பெரிய துரோகம், ஒரு குடிமக்களுக்கு ஒரு இனத்திற்கு செய்யும் துரோகமாகும் என்று சொல்வேன். அதனால் எப்படி நீங்கள் ஹிந்தியை திணிக்காதே சொல்கிறீர்களோ அதே மாதிரி திராவிடத்தை திணிக்காதீர்கள். உங்களுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு விதமான நிர்ணயம் பண்ணினால் முடிவெடுத்தால் அதே மாதிரி தான் மற்ற விஷயத்திலும் அதே மாதிரி தான் எந்த பாரபட்சம் இல்லாமல் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அதையும் அதே மாதிரி தான் செய்ய வேண்டும். அப்போ தான் அரசியலுக்கும் ஒரு நாணயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது அத்திப்பூத்தாப்பில் ஒரு நாணயம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்திலாவது தெரிய வரும். அதனால் எவ்வளவுக்கு ஹிந்தியை திணிக்காதீன்னா திராவிடத்தையும் திணிக்காதீர்கள். திராவிடம் தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் திராவிடம் அல்ல. இந்த இதை வந்து முழுமையாக கைவிடுவது கழுவுவது தான் நல்லது. ஏன்னா இன்னும் போக போக வந்து இதையே வந்து தன்னுடைய ஆதிக்கமாகவும் தன்னுடைய தான் இந்த மாதிரி எப்போவோ யாரோ வந்து சொன்ன இந்த ஒரு பொய்யான ஒரு காரணமில்லாத இந்த இந்த இனம் மாற்றல் இனம் அடையாளத்தையே திசை திருப்புதல் தலைகீழாக மாற்றுதல் இதையெல்லாம் செய்த அரசியல் வந்து இன்னும் வந்து இதை நீடிக்க முடியாது. ஏன்னா வந்து தமிழர்கள் தனக்கு தான் யார் தமிழர்களோ அவங்களுக்கு வந்து திராவிடம் நாங்கள் திராவிடம் இல்லை என்றால் நாங்கள் திராவிடம் இல்லை, எங்கள் மேல் திணிக்காதீர்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இதுவும் சொல்லுவேன், நான் தமிழ்நாடு டிஎம்கேக்கு வந்து என்னென்னா வந்து தாயார் தன்னுடைய மொழி என்ன, தன்னுடைய குடும்பத்தினர் எந்த குடும்பத்து வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தால் வந்து எந்த விதத்திலையும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது. இதை நான் இப்பொழுது நான் சொல்கிற பதிவு வந்து அவர்கள் கேட்கிறார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நேரடியாகத்தான் நான் பேசுகிறேன். நான் மறைமுகமாகவோ இல்லாவிட்டால் இவர்களைப் போல் வாடகைக்கு யாரையும் கொண்டு வந்து அவங்கள வந்து இவங்க எழுதி கொடுக்கும் வசனத்தை கக்க வைக்கும் அந்த மாதிரி சம்பவங்களில் நடத்துவதில்லை. நடக்கும் அந்த மாதிரி எண்ணமோ இல்லாட்டினா அந்த மாதிரி குணாதிசை எனக்கு கிடையாது. அதனால் எது சொல்லணுமோ அதை நான் நேரடியாக தான் பேசுபவள், அது யாராக இருந்தாலும். அதனால் இப்பொழுது நான் சொல்வது வந்து தமிழ்நாடு டிஎம்கேக்கு, தமிழ்நாடு டிஎம்கே அதாவது ஆட்சி பிரியும் டிஎம்கே கருணாநிதி அவர்கள் குடும்பம் என்று எடுத்தால் கருணாநிதி அவர்கள் குடும்பம் வந்து தமிழர்கள் கிடையாது. அவர்களுக்கும் தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் யாருக்கு இவர்களை பற்றி தெரியுமோ அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர்கள் யார் வந்து மற்றவங்களை வந்து நீ தமிழா இல்லாட்டினா வேற யாரான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு யார்? அதான் நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், இவர்களுடைய என்னென்னா ஒரு பித்து ஒரு விதமான இந்த அரசியல் வந்து எதையாவது யாரையாவது குறிவச்சு யாரையாவது அவங்க வந்து அவங்களுடைய முள்ளாக கருதினால் முள்ளுக்கு மேலே அதை வந்து அவங்களுக்கு ஒரு பரம எதிரியாகிவிட்டால் அவங்க என்ன பண்ணுறது, அவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம தலைகீழாக்கணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இது இந்த டிஎம்கே ஆட்சிக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு அவங்க பக்கத்துலேயும் இந்தியாவின் பிரதமர் அதில் தான் வந்து முழுமையாக ஈடுபட்டுள்ளார். அதே மாதிரி வந்து இங்கே அமெரிக்காவிலையும் இதே ரகம் இருக்கிறது. அதனால் இது ஒரு அரசியலின் வியாதின் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து கருணாநிதி குடும்பம் வந்து அவர்கள் தமிழர்கள் கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுடைய மொழி வந்து தெலுங்கு தான். தெலுங்கு மொழி பேசும் கருணாநிதி குடும்பத்தினர் அது அவங்க நாயக்கர்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லாட்டினா வேறு ஏதாவது அந்த தெலுங்கு மொழி பேசும் அந்த வகையில் அந்த குடும்பம் வம்சாவளின்னு சொல்லிட்டு வரும்போது அவர்களுடைய இது வந்து எதுவாக இருந்தாலும் அவர்கள் பேசுவது தெலுங்கு, அந்த தமிழர்கள் அவர்கள் கிடையாது. இது வந்து இவர்கள் மறுக்க முடியாத விஷயம். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் யார் வந்து தமிழ்னு சொல்லிட்டு என்னுடைய வம்சாவளியவே நீங்கள் மாற்றி அடிக்கடி வந்து என்ன சொல்கிறதுன்னா மலையாளம் மலையாளம் மலையாளம், இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு உரிமையும் கிடையாது. நீங்கள் அப்படி மலையாளம் சொல்லிட்டு என்ன வந்து மலையாளம் மலையாளம் சொல்லிட்டு அதை அடிக்கடி அது ஒன்று அது ஒரு பித்தாக்கிக்கிறது. யார் வந்து என்னை வந்து யாரோட நீங்கள் ஒப்பிடுறீங்களோ அவங்களே சென்னையில் வந்து இரண்டு இல்லை மூன்று தலைமுறை சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே இருந்தவங்க அவங்களுக்கே வந்து அவங்களுடைய தாய்மொழியாக இருந்தாலும் அந்த தாய்மொழிக்கே யாருமே அவங்களுடைய பாஷையை பேசினதும் இல்லை. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வந்து இருந்தாலும் அதே ஒன்று போட்டு நீ தமிழ்ச்சி தமிழ் கிடையாது, உன்னுடைய வம்சாவளி தமிழ் கிடையாது, மலையாளம் மலையாளம் அதை ஒன்று காமி நீங்கள் வந்து அதை வச்சு எடுத்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து முன்னாள் பிரதமர் இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி வந்து மனம் புரிந்தது திருமணம் செய்தது வேறு யாரும் இல்லை. திருமணம் செய்தது வந்து ஃபிரோஸ் காந்தி ஒரு முஸ்லீம். ஃபிரோஸ் காந்தி இந்திரா காந்தியின் காலமான பிரதமர் இந்திரா காந்தியின் காலமான கணவர். அவர் வந்து ஹிந்து கிடையாது, வேறு யாரும் கிடையாது, முஸ்லீம் அவர் ஃபிரோஸ் காந்தி. அதை வந்து மூடி மறைச்சு அதை வந்து ஃபிரோஸ் காந்தி வந்து முஸ்லீம் இல்லை பார்சி அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பினாங்க. அது கிடையாது. ஃபிரோஸ் வந்து முஸ்லீம் பெயர், முஸ்லீம் அவர், மதத்தை சேர்ந்தவர், முஸ்லீம் தான். இந்திரா காந்தியின் கணவர் வந்து ஃபிரோஸ் காந்தி, முஸ்லீம் அவர். அதனால தான் வந்து நெஹ்ரு வந்து இதில் வந்து அவருக்கு வந்து இந்த மத சார்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே மகள் முடிவில் வந்து அவருக்கு சம்மதம் இல்லாமல் போய்விட்டது. அது அவங்களுடைய குடும்பத்து விஷயம், தனிப்பட்ட விஷயம். அதனால் நான் வந்து அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் அவருக்கு வந்து தன்னுடைய மகள் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர், இவங்க வந்து காஷ்மீரி பண்டித் அதாவது பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய மகள் இந்திரா காந்தி வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவரை வந்து மனம் புரிவதில் அவருடைய இந்திரா காந்தியின் தந்தை ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லாமல் போய் அவர் வந்து மறுத்துவிட்டார் இந்த திருமணத்தை. அதனால தான் வந்து மகாத்மா காந்தியே வந்து தன்னுடைய பெயரை வந்து கொடுத்தாப்ல இந்திராக்கு. அதாவது தன்னுடைய இந்திரா காந்தியோட பேர் காந்தின்னு வந்ததே வந்து மகாத்மா காந்தி தன்னுடைய பெயரை கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஏன்னா இந்திரா காந்தியோட சொந்த தந்தை ஜவஹர்லால் நேரு மறுத்ததினால் அந்த திருமணத்திற்கும் அவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அந்த மத சம்பந்தம் மத சார்பில் தான் அதை தெரிவித்தார். இது வந்து உண்மை. அரசியல் வேணால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். குடும்பத்தின் விஷயம் சொல்லிட்டு வரும்போது அது அப்படியே ஒரு தனியாகவே தான் ஆயிடுது, அது தனிக்களம் ஆயிடுது. ஆனால் உண்மையான விவரம் வந்து இதுதான். இது வந்து இந்திரா காந்திக்கு காந்தியின் பெயர் வந்ததே வந்து மகாத்மா காந்தி தன்னுடைய பெயரை வந்து இந்திராவுக்கு கொடுத்து அவர்களின் திருமணத்தை ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவரோடு அவர் மனம் புரிய வைத்தார். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ பார்க்க போனால் வந்து ராஜீவ்காந்தி வந்து அவருடைய தந்தை வழியில் போகிறதுனால அவர் வந்து ஹிந்து கிடையாது, அவர் முஸ்லீம். அப்படி இருக்கும் தந்தை வழியில், ஏன்னா இந்திரா வந்து மனம் புரிந்தது வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவரை. அப்படி பார்க்க போனால் இந்திரா காந்தி வந்து ஹிந்து மதத்தை துறந்து முஸ்லீம் ஆனதாகும். நீங்கள் கணக்கு போடுறீங்களே என்னை வச்சு. அதுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஃபார்முலாவை தான் நான் இதில் இது பண்ணுறேன், இது பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா எனக்குன்னா ஒரு இது சட்டம் வச்சுருக்கீங்க, எனக்குன்னா ஒரு விதிமுறையை வச்சுருக்கீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எது வேணாலும் சாரும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க நீங்கள்லாம் வந்து காங்கிரஸோட ரொம்ப கூட்டணியும் ரொம்ப இது இணைப்பு அரசியல் மூலம் மற்றபடியும் நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் அதெல்லாம் உறவெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் போது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கல்ல, நீ மலையாளின்னு சொல்லிட்டு நான் பிறந்திருந்தா யாராக பிறந்திருந்தாலும் அதை தான் நான் ஏற்றுப்பேன். நான் யாராக பிறக்கலையோ நீங்கள் வந்து இல்லை நீ வந்து இங்கே போன அங்கே இங்கே கல்யாணம் பண்ண அங்கே கல்யாணம் பண்ண அது அதெல்லாம் முடிஞ்ச கதையானாலும் பரவாயில்ல, நாங்கள் அப்படியே தான் வந்து இது பண்ணிகிட்ருப்போம். அவங்களே அவங்க மூன்றாவது தலைமுறை சென்னையில் பிறந்து அவங்களோட தாய்மொழியெலாம் பேசாதவங்கள பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து நாட்டாமல் பண்ணுவீங்க என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நான் சொல்ல அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இந்திரா காந்தின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் நீங்கள் எந்த ஃபார்முலா எனக்கு அப்ளை எனக்கு நீங்கள் சாரும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களோ அதே வழியில் பார்த்தா அதே ஃபார்முலா வந்து இந்திரா காந்தி அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவங்க கல்யாணம் பண்ணினது வந்து திருமணம் பண்ணினது ஒரு முஸ்லீமோட, அப்போனா அவங்களுடைய பிராமின் அவங்களுடைய குலத்தை இழந்து விட்டார்ன்னு தான் அர்த்தம் இல்லையா? அது உங்களுடைய கணக்குப்படி உங்களுடைய விதிமுறைகள் படி எப்படி எனக்கு நீங்கள் உங்களுடைய இது ஆதிக்கத்தை செலுத்தி எதுவும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் நீங்கள் வந்து நுணநாட்டியம் பண்ணணுன்ற ஒரு இது வச்சுருக்கீங்க, அதனால் சொல்கிறேன். அப்படின்னா இந்திரா காந்தி வந்து ஹிந்துவே கிடையாது, பிராமினை விடுங்க ஹிந்துவே கிடையாது. அவங்க வந்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணாது. அப்புறம் அவங்களுடைய அடுத்த தலைமுறை ராஜீவ்காந்தி, அதே மாதிரி ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் பார்க்க போனால், ஏன்னா அவங்களோட தந்தை முஸ்லீமாக இருந்தார். அப்புறம் இப்போ இருக்கிற ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி அவங்கெல்லாம் முஸ்லீம் தான், ஹிந்துன்னு சொல்லிக்காதீங்க. ஆனால் பெருமையாக என்ன சொல்லிக்கிறீங்க, ஜனேவுதாரினா வந்து பூணூல் போட்டிருக்கிற ராகுல் காந்தி, பூணூல் போட்டிருக்கிற ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அதான் பெருமையாக அரசியல் வேற நடத்துறீங்க. எப்படி பூணூல் போட்டு ராகுல் காந்தி ஆக முடியும்? அவங்க பாட்டி எந்த இது தலைமுறை ஆரம்பித்ததோ தலைமுறையின் தலைவி அந்த 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 இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க கல்யாணம் பண்ணிருந்தது முஸ்லீம் சொன்னால் அவங்க முஸ்லீம் தான் ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்போ ராகுல் காந்தி எதுக்கு பூணூல் போட்டுக்கிட்டு சொல்லணும், நான் வந்து பிராமின் காஷ்மீரி பிராமின் சொல்லிட்டு? இல்லை காஷ்மீரி பிராமின்லாம் கிடையாது, ஏன்னா இந்த முஸ்லீமை கல்யாணம் பண்ணினா அவங்க முஸ்லீம் தான் ஆகணும், அதை சொல்ல வேண்டியதானே? அதனால தான் சொல்கிறேன் அரசியல் ரொம்ப ஜாஸ்தி அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்புறம் அரசியல் பண்ணினா உங்கள் மூஞ்சியில் தான் நீங்கள் கறியை பூசிக்கிறீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த கருணாநிதி ஃபேமிலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மலையாளம் மலையாளம் மலையாளம்னு சொல்லிட்டு அதை ஒரு இது சொல்கிறீங்களே, அந்த மலையாளியான எம்ஜி ராமச்சந்திரனை தானே உங்கள் கட்சியில் வச்சு நடிகராக ஆகி அவர் பெரிய தமிழ் திரையுலகத்தோட மேஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை தருணத்தை கொண்டு வந்ததே அந்த அந்த மேட்டினி ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடல் வர்ஷிப்பை கொண்டு வந்ததே சிவாஜி கணேசனை விட எம்ஜி ராமச்சந்திரன் தான் கொண்டு வந்தாப்ல தமிழ் உலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் பார்க்க போனால். அதனால தான் அதுக்கு அதை பின்பற்றி தான் வந்து உங்களுடைய ரஜினிகாந்த்லேருந்து இப்போ இருக்கிற விஜய் வரையும் பின்பற்றுகிறாப்ல அந்த எம்ஜிஆரோட இது இந்த மேஸ் அப்பீல்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் ஹீரோவாகவும் அது இதுன்னு சொல்லிட்டு திரையுலகத்தில் அப்படி இருக்கும்போது நீங்கள் மலையாளம் மலையாளம் சொல்லிட்டு என்ன போட்டு அதை ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணலான்னு பார்க்குறீங்க. அதான் நான் சொன்னேன், நான் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குலத்தை தான் நான் என்னுடைய குலம் சொல்ல முடியும். ஏன்னா என் தாய் தகப்பனுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, எனக்கு தாய் தகப்பன் இருக்காங்க. உங்களோட திரையுலகத்தில் கேட்கலாம், உன் தகப்பன் பேர் சொல்ல, என் தகப்பன் பேர் நான் ஒரு தடவை ஒரே என் தகப்பன் பெயரை நான் ஒரு தடவையாக சொன்னாலும் சரி, அதே பெயரை மூன்று தடவையாகவும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு இருக்குது. மாரிமுத்து அவர்கள், ஸ்ரீ மாரிமுத்து, மிஸ்டர் மாரிமுத்து, மாரிமுத்து தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு பெயரை எத்தனை விதத்துலேயும் நான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு தந்தைன்னு இருக்கிறது ஒரு தந்தை தான். மற்றவர்கள் போல வந்து தான் தாய் தந்தை யாருன்னு தெரியாமல் தெரியறவங்க அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேவலமாகவும் தரங்கெட்டத்தனமாகவும் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து பரம எதிரின்னு நினச்சா அதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்தால் அது யார் அந்த மாதிரி நடக்கணும்ன்ட்டு அந்த நடைமுறைகளில் போகிறாங்களோ அவங்க தான் தரமட்டத்தில் போய் விழுகிறது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் கருணாநிதி குடும்பம் சொல்லிட்டு வரும்போது கருணாநிதியோட குடும்பம் வந்து நீங்கள் தமிழ் கிடையாது, நீங்கள் என்ன தமிழச்சி இல்லை நீ மலையாளத்தி அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து தமிழர்கள் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து இன்னொன்று வந்து தமிழர்கள் என்ன பார்க்க போனால் இல்லை பெயர் இப்போ உட்கார்ந்துருக்கிற முதலமைச்சர் பெயர் வந்து ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து தமிழும் இல்லை தெலுங்கும் இல்லை இந்தியர் பெயரும் இல்லாமல் அது யாரோடது போயும் போயும் ஒரு சர்வாதிகாரி ரஷ்யாவோட சர்வாதிகாரியோட பெயர் ஸ்டாலின். ரஷ்யாலேயே அங்கே இருக்கிற மக்களே வந்து அந்த பெயரை வந்து ஒரு அபசகுணமாக நினைத்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு மறந்தும் கூட வைக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய பெயர் வந்து இவருடைய தந்தையினால் பெயர் கொடுக்கப்பட்ட இவர் இப்போ தற்சமயம் இருக்கும் முதலமைச்சர் MK Stalin சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து அந்த பெயர் வந்து தமிழும் இல்லை தெலுங்கும் இல்லை இந்தியனே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியர் பெயரே இல்லாமல் ஒரு அயல் நாட்டோட அதுவும் ஒரு கம்யூனிஸ்ட சோஷியலிஸ்ட கண்ட்ரி அப்போ வந்து ஒரு இன்னும் ஆதிக்கத்தில் ரொம்ப இந்த ஆதிக்கத்தில் இருந்த உச்சக்கட்டத்தில் இருந்த சர்வாதிகாரியோட பெயரை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை வந்து நீ வந்து தமிழ் இல்லை நீ வந்து மலையாளம் இல்லாட்டினா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு இந்துத்தனம் பண்ணுறது வந்து ஒரு கேவலமான நடைமுறை வந்து அது கேவலமான அரசியல் தான் வந்து சுட்டி காமிக்கிறது. அப்புறம் அங்கே இது ஒன்று மத்திய இது மாநில அரசில் அந்த மத்திய அரசை பொறுத்தவரை அந்த மத்திய அரசுக்கு ஒரு இது எப்படின்னா அது எப்படி இந்த DMKக்கு வந்து மலையாளம் சொன்னால் ஒரு இதாக இருக்கோ விஷமாக இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே மத்திய அரசுன்னு சொல்லி பார்க்க போனால் அதுக்கு வந்து முஸ்லீம். அதனால் அந்த மத்திய அரசோட பங்கில் என்ன பண்ணுறாங்க என்ன இவ முஸ்லீம் ஐ மீன் நான் முஸ்லீமாக பிறந்திருந்தா முஸ்லீம் சொல்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இருக்காது. இதில் என்ன இது வந்து கடவுள் இறைவன் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க குதான்னு சொல்கிறாங்க, இது அல்லான்னு சொல்கிறாங்க. ஆனால் வழிபடுறது எல்லாம் ஒரே ஒரு சக்தியை தான். அந்த சக்தி தான் வந்து எல்லாத்தையும் படைத்த சக்தி. அந்த ஒரு மூல அறிவு இருந்தாலே போகிறோம். ஆனால் அது இல்லை மத்திய அரசு வந்து இல்லை முஸ்லீம் அதனால் ஒன்றை வந்து நாங்கள் வந்து முஸ்லீமாக காமிப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து முஸ்லீம் தான் எதிரி, எங்களுக்கு இருக்கிற வெறுப்பெல்லாம் முஸ்லீம் மேலே இருக்குது அதனால் ஒன்றை நாங்கள் முஸ்லீமாக்குவோம். மாநில அரசு DMKக்கு நான் இல்லை உன்னை தமிழ் இல்லை நான் மலையாளம் சொல்லி குத்தி காமிப்போம் ஏன்னா எங்களுக்கு மலையாளம்னா அலர்ஜி மலையாளம்னா எங்களுக்கு விஷம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் மனுஷனாக பாருங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் மலையாளமாக நீங்கள் மலையாளத்தை வெறுக்கிறீங்களா அவங்க முஸ்லீமை வெறுக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல மனிதனாக இருக்கிறதுக்கே உங்களால் அதுவே இந்த ஜென்மத்தில் முடியாமல் இருக்குது. முன் ஜென்மத்துலேயும் இந்த பாடு தான் பட்டிருப்பீங்க போல இருக்குது, அது நல்லா தெரியுது. இந்த பிறவியில் உங்களுடைய குணாதிசைகள் உங்களுடைய செயல்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. இன்னும் வரப்போகிற ஜென்மம் வந்து இந்த மனுஷ ஜென்மமே இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் துறந்துட்டீங்க, அதனால் மனுஷ ஜென்மத்தை வந்து கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வராத நிலைமைன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய செயல் மூலம் காமிச்சிட்டீங்க. அதனால் நான் இது சொல்ல வரேன் வந்து இந்த மாநில அரசுக்கு என்னை வந்து மலையாளம் காமிக்கணும், இந்த மத்திய அரசுக்கு நான் முஸ்லீம் காமிக்கணும். அதான் நான் முஸ்லீமாக பிறந்து நான் என்னுடைய தாய் பாஷை வந்து மலையாளமாக இருந்தால் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது எது ஏதோ அதை சொல்கிறதுக்கு. அதனால் நான் என் தாய் தகப்பனை நான் மாற்ற முடியாது உங்களுக்காக. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கென்யன் வேதாளம், அந்த வேதாளத்துக்கு ஒரு வேதாளம் என்னென்னா, நாம் என்னுடைய பூர்வீகம் தென்னாடு இந்தியாவில் இருக்கிற சவுத் இந்தியாவுக்கு தூக்கி போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் போடணுமா அந்த வேதாளத்துக்கு. அதனால் இவங்களுக்காக நான் என்னுடைய பூர்வீகம், நான் பிறந்த இடம், என்னுடைய தாய் தகப்பன் அவங்களுடைய அடையாளம் எல்லாத்தையும் மாற்றிட்டு இவங்களுக்காக அனுசரித்து போகணுமா, இந்த மாதிரி ஒரு கூத்து, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆணவமான ஆணவம், அது அதிகாரத்தோட செலுத்தும் இவர்களுடைய ஆதிக்கம் இவர்கள் தான் இவ்வளோ பெரிய கோமாளிகள் என்று காண்பிக்கிறது. இதையெல்லாம் தான் நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதினால்தான் இவங்களுக்கு இவ்வளவு இது சங்கடம் என்னுடைய புஸ்தகம் வந்து வெளியில் வர்றதுக்காக. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், என்னுடைய உரிமை அது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த உலகத்திலேயே புஸ்தகம்லாம் எழுதி பதிவு செய்கிறார்கள். என்னுடைய புஸ்தகத்துக்கு மாத்திரம் ஏன் வந்து இவர்களுக்கு தடை விதிக்கணும், இவர்கள் எதுக்கு வந்து தடங்கள் செய்யணும்? இதுவே வந்து ஒரு நல்ல அறியக்கூடிய விஷயம். என்ன வந்து இதில் அதில் விஷயம் இருக்குது, அந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் வரக்கூடாது, மக்களுக்கு அது மக்களிடம் அது தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் அந்த வெறினாலையும் அந்த சதியினாலும் இவர்கள் வந்து நான் என்னுடைய ஒரு பொதுவான உரிமை, யாருக்குமே உரிமை இருக்குது தன்னுடைய புஸ்தகமோ தன்னுடைய எழுதுறதுக்கு, அதுக்கு கூட தடை செய்தால் இதிலே தெரியுதுல இவங்க வந்து எவ்வளோ வெறி பிடிச்ச மத யானைகளை கூட அடக்கி அதை கூட வந்து ஒரு நல்ல மென்மையாகவும் தன்மையாகவும் நடக்க வைக்க இது இருக்குது, வழி இருக்குது. ஆனால் இவங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய வெறித்தனமும் இவங்களுடைய ஒரு கோமாளித்தனமும் தான் காண்பிக்கிறது, ஒளிய வேறு எதுவும் இல்லை. அதனால் இதையெல்லாம் சொல்லி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய இடத்தையும் உங்களுடைய உங்களுடைய விருப்பமோ இல்லாட்டினா உங்களுடைய எதிர்ப்போ எப்படி நீங்கள் அதை பொதுத்தளத்தில் ரொம்ப உன்னத இதை அழுத்தமாக கூறுகிறீர்களோ அதே மாதிரி தான் நானும் சொல்வேன். என்னுடைய தாய் தகப்பனுடைய அடையாளத்தையும் குலத்தையும் பூர்வீகத்தையும் மாற்றுறதுக்கு உங்களுக்கோ அரசியலுக்கோ எவருக்கும் உரிமை கிடையாது. அது என்னை பொறுத்தவரை நான் எங்கே பிறந்திருக்கேன், நான் எங்கே வளர்ந்திருக்கேன், என்னுடைய இது ஏதோ, என்னுடைய அடையாளம் ஏதோ உங்களை மாதிரி மாற்றிக்கிட்டலாம் இல்லை. என்னுடைய இது இதற்கும் அதை உண்மையோ அதைத்தான் நான் கைப்பற்றுகிறேன், அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. சவுத் இந்தியாவில் பிறந்தால் சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் போய் உட்கார முடியாது. அதே மாதிரி வந்து எங்கேயாவது சவுத் இந்தியாவில் வளர்ந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பிறந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் உட்கார முடியாது இந்த வேதாளம் நினைக்கிறாப்புல. ஏன்னா அதுக்கு தான் வந்து எப்படியாவது அதில் வந்து இது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இணைப்பு இருக்கணும், அதில் வந்து எல்லாம் தன்னுடைய தன்னலம் சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக வந்து ஈடு கொடுக்கணுமா? இவங்க பண்ணுற அழிச்சாட்டியத்துக்கும் இவங்க கேட்குற இதுக்கெல்லாம் அதுவும் ஒரு தகாத ஒரு அடிப்படையான காரணம் கூட இல்லாமல் இந்த மாதிரி இவங்களுடைய அகம்பாவம், இவங்களுடைய அகங்காரத்தில் வைக்கும் இவர்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நம்ம வந்து பூர்த்தி செய்யணுமா? இல்லாட்டினா வந்து நாங்கள் எவ்வளவு இது கஷ்டமும் இதுவும் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம், பார்க்கலாமே. ஐ மீன், இவ்வளோ தூரம் வரையும் நீங்கள் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க, உங்கள் அட்டகாசத்தை எவ்வளோ தூரம் உங்களுடைய அட்டகாசம் நீடிக்க முடியும்? அதுவும் காலம் சொல்லும். அதனால் திராவிடம் தமிழர்கள் அல்ல, தமிழர்கள் திராவிடம் அல்ல என்று சொல்லி நான் பத்மினி அழகந்த் உங்கள் நேரத்திற்காக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.